الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறிய குதுபா புரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன்.
சலாமும் எம் உயிரொலும் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய இடத்திலே, அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்று கூறியிருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தப்புவாவை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செய்து கொள்வானாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை எல்லோருக்கும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக ஆக்கியிருக்கிறான். அந்த வகையிலே இன்றைய குத்துபாவிலே நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு: பாதை ஒழுங்குகள். இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு மனிதன் செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்க வேண்டும், பாதசாரியாக இருந்தால் ஒரு பாதையிலே எப்படி பயணம் செய்ய வேண்டும், ஒரு முஸ்லிம் டிரைவர் சாரதியாக இருந்தால் அவர் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் பார்வையிலே நோக்குவது காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று போக்குவரத்து சட்டத்தின் மூலம் மாத்திரம் இந்த வீதி விபத்துக்களை நிறுத்த முடியாது. போக்குவரத்து சபையினால் போடக்கூடிய சட்ட திட்டங்களால் மாத்திரம் இந்த வீதி விபத்துக்களை நிறுத்த முடியாது. ஒவ்வொருவரும் பாதசாரிகள் சாரதிகள் தத்தமது கடமைகளை உணராத வரையிலே வீதி விபத்துக்களை தடுக்க முடியாது. ஏனென்றால் 2010 ஆண்டளவிலே இலங்கையிலே வீதி விபத்துக்களால் இருக்கக்கூடிய தொகை கிட்டத்தட்ட 2000 இருந்தது. ஆனால் அண்மை காலங்களிலே அது படிப்படியாக மேலேறி ஒவ்வொரு வருடமும் 2500 முதல் 3000 மக்கள் வரை இந்த வீதி விபத்துக்களால் அநியாயமாக இருக்கின்றார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அல்லாஹ்வுடைய நியமத் விசாலமாக்கப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்கின்றோம். ஆரம்ப காலத்தை எடுத்து பாருங்கள், அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்திலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய நியமத்து இருக்கவில்லை. அந்த காலங்களிலே கழுதைகளிலும் ஒட்டகங்களிலும் பயணம் செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் 5-6 மாதங்களுக்கு முன்னதாக புறப்படுவார்கள். அண்மை காலங்களில் கூட நாங்கள் பார்த்தோம் மாற்று வண்டிகளில் பயணம் செய்வதை. மாற்று வண்டி வேக வேகமாக செல்லுமா? வேகமாக செல்லாதே. கனியமானவர்களே, அது எந்த அளவு வளர்ந்திருக்கிறது என்றால் இன்று ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் ஒரு த்ரீவீல், 2-3 பைக், அதே போன்று நிறைய வாகனங்கள் வரக்கூடிய அளவுக்கு இன்று நியமத் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே எந்த அளவு இந்த நியமத் அதிகரிக்குதோ அதனால் நன்மைகளும் அதிகம், அதனால் ஏற்படக்கூடிய சேதங்களும் விளைவுகளும் அதிகம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாதை ஒழுங்குகளை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு பாதையிலே பயணத்தை மேற்கொள்வதற்காக வரக்கூடிய ஒரு முஸ்லிம் எப்படி பாதையை நோக்கி வர வேண்டும் சரியா சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் பயணம் செல்வதாக இருந்தால் அந்த பயணத்தை 2 வகையாக நோக்கலாம். சிறிய பயணம், பெரிய பயணம், உள்நாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம். கனியமானவர்களே, இந்த இரண்டிலும் ஆகமான பயணம் ஒன்றிருக்குது, ஆகாத பயணம் ஒன்றிருக்குது. பயணத்துல பாவம் செய்வது ஒரு பகுதி, பாவத்துக்காக வேண்டி பயணம் செய்வது அது ஒரு பகுதி, பாவத்துக்காக வேண்டி பயணம் செய்வது ஒரு தலைப்பு, பயணத்துல பாவம் செய்வது என்பது ஒரு தலைப்பு. கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே சுருக்கமாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவர்களே அந்த முஸ்லிமுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் ஆகமான பயணம் அவனுக்கு எவ்வளவும் போகலாம், ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி ஒரு இபாதத்தை செய்வதற்காக வேண்டி பயணம் போகலாம், ஆகமான படிப்புகளை படிப்பதற்காக வேண்டி பயணம் செய்யலாம், ஹலாலாக பொருள் திரட்டுவதற்காக வேண்டி வியாபார நோக்கங்களுக்காக வேண்டி பயணம் செய்யலாம், தனது உறவுகளை குடும்பங்களை சந்திப்பதற்காக தரிசிப்பதற்காக பயணம் செய்யலாம், அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கின்ற அறுக்குறைகளை பார்வையிடுவதற்காக சுற்றுலாவாக அல்லது பயணமாக அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். இதற்கெல்லாம் ஷரீஅத் ஒரு சலுகையை தருகிறது. நோம்புடைய காலத்துல பயணம் போகிறாரா, அந்த நோன்பு அவர் ஏனைய காலங்களை கலா செய்யலாம், பொதுவான தொழுகைகளை அவரால் சுருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம். ஷரீஅத் சலுகையை கொடுக்கிறார். இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் ஆகமாக்கப்படாத பயணங்கள், ஹராமான பயணங்கள் செல்கின்றார்களோ, உதாரணமாக ஒருவரை கொள்வதற்காக பயணம் செய்கிறார், கெட்ட வியாபாரத்துக்காக பயணம் செய்கிறார், ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்காக பயணம் செய்கிறார், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக பயணம் செய்கிறார், இப்படியான நோக்கங்களுக்காக யாரெல்லாம் பயணம் செய்கின்றார்களோ அவருடைய பயணம் ஆகமான பயணம் அல்ல. அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய மரணம் நல்ல மரணம் அல்ல. அந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்காது. அந்த பயணத்திலே தொழுகையை சுருக்கி தொழ முடியாது, நோன்பை இதர காலங்களே கலா செய்ய முடியாது. அதற்கு எந்த சலுகையும் சரியாத்துல இல்லை. கனிமான அல்லாஹ் நடிகார்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையில் நான் பின்னால் ஞாபகப்படுத்துகின்ற அவருடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இன்றைய பயணங்கள் காலையிலே எங்களுடைய தந்தை அல்லது எங்களுடைய சகோதரன் சிரித்து சிரித்து பயணம் போகிறார், மாலையாகின்ற போது வீடெல்லாம் அழுகிறது, முழு ஊரும் சோகமாக கண்ணீர் வடிக்கின்ற நிகழ்வு பார்க்கிறோம். லாபத்துக்காக வேண்டி பயணம் போறாங்க, நஷ்டத்தோடு திரும்புறாங்க. வாழ்வதற்காக வேண்டி பயணம் போறாங்க, மரணத்தோடு முடியுது. சிரித்து சிரித்து பயணம் போறாங்க, அழுது அழுது வாராங்க. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சில பேர் எங்களுடைய பயணம் அது ஒரு கடைசி பயணமாக இருந்துவிட்டால் எங்களுக்கு வரக்கூடிய மௌத்து நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷரியத் பயணங்களை நிறைய ஒழுங்குகளை சொல்லி தருகிறேன். அந்த வகையில ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் பயணம் செய்கின்ற போது முதலாவது அவர் என்ன செய்ய வேண்டும், நல்ல தோழமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்க பயணம் செய்வது யாரோட, நாங்க பயணம் செஞ்சு இருக்கிற ஈமானையும் தோலைச்சிட்டு வாரதா, இருக்கிற பேணுதலையும் இல்லமாக்கி போட்டு வாரதா, ஹலால் ஹராம் பேனா வாரதா, கூத்து போறதுக்கு அவனை பயணம் போறதா? அதனால முதலாவது தோழமை நல்லவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இரண்டாவது அந்த பயணம் நல்ல முறையிலே இடம்பெறுவதற்காக வேண்டி இரண்டு ரக்கா சுன்னத் தொழுது விட்டு சதக்கா ஒன்றை கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், நான் போகக்கூடிய பயணத்துல எனக்கு நலவத்தாயா அல்லாஹ், போற இடங்கள்ல நீயே பாதுகாப்பா இருப்பாயா அல்லாஹ், வீட்டுல நீயே பாதுகாப்பா இருப்பாயா அல்லாஹ், யார சந்திக்க போறேனோ எந்த வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் என்ற கருத்துக்குற ஏராளமான துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாக்களை ஓதலாம். அந்த எண்ணத்தோட அந்த துவாக்களை அல்லாஹ்ட முறையிட்டு நாங்க பயணம் செய்வோம். அன்பான அல்லாஹ் நடிகார்களே, அப்படி இரண்டு ரக்கால் சுன்னத் தொழுது விட்டு சதக்கா ஒன்றை கொடுத்ததுக்கு பின்னால் அந்த பயணத்தை நல்ல ஒருவரிடத்தை சொல்லி நல்ல ஆசீர்வாதத்தோடு புறப்பட வேண்டும். நிறைய பேர் பயணம் போற யார்கிட்டயுமே சொல்ற இல்ல. திருமணம் முடிக்காத பிள்ளைகளா இருந்தா பாப்பா அம்மாட்ட பயணத்தை சொல்லிட்டு போங்க மகன்களே. திருமணம் முடித்தவங்களா இருந்தா கணவன் மாறா இருந்தா மனைவிட்ட, மனைவி மாறு மகருமானவங்களோட செல்ல போனா அவங்களும் கணவன் அனுமதி எடுத்துட்டு அவங்களுக்கு பயணத்தை சொல்லிட்டு போற கனியமான அல்லாஹ் நடிகார்களே, பயணம் போகும் போது அவங்களும் துவா செஞ்சு அனுப்புவாங்க, அல்லாஹ் பாதுகாப்புல பேசுவாங்க, துவா செஞ்சு அனுப்புவாங்க. போற இடத்துல ஈமான தொலைச்சிலவானாம், போற இடத்துல அமானிதம் இல்லாம நடந்துடவானாம், இருக்கிற ஈமானையும் இழந்துட்டு வரவான அமானியத்தூர வந்துருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் பயணம் அனுப்பி வைப்பாங்க. நல்லவங்கள்ட்ட போன அன்பான அல்லாஹ் நடிகார்களே, அப்படி யாரும் கிடைக்க இல்லையா? பொறுப்புதாரிகள், ஊர்ல முக்கியஸ்தர்கள், கொலமாக்கள், கல்விமான்கள் இருந்த அந்த பயணத்தை சொல்லி அவங்களோட துவாவோட போறது. நாங்க வரும் வரைக்கும் அவங்க துவாவோட இருப்பாங்க. கனிமானவர்களே, இதை நாங்க பேணிக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக பிரயாண துவா ஓதிக்கொள்றது. பிரயாண துவா ஓதினதுக்கு பின்னால எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருப்போம். பயணத்துல ஒரு சூழ்நிலை ஏற்படும் தவறு செய்வதற்காக வேண்டி அந்த நிலைமைகள்ல தவறில் ஈடுபட்டு விட கூடாது, தக்குவா உள்ளத்தில் இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், இன்னி உரீது அன் உஸாஃபிர ஃஅவ்தினி, நாயகமே நான் பயணம் போற நாடுறேன், எனக்கு ஒரு பயணம் இருக்குது, நாயகமே எனக்கு வசியத்து பண்ணுங்களே, நான் என்ன செய்யணும் பயணத்துல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய பயான் செய்யல, கால அலைக்க பி தக்குவல்லா, நீங்க போற இடங்கள்ல தக்குவாவோடு அல்லாஹ் பயத்தோடு நடந்து கொள்ளுங்க சொல்லி சுருக்கமாக இரத்தின சுருக்கமாக ஒரு வசியத்தை பண்ணினாங்க. கண்ணியமான அல்லாஹ் நாடியார்களே, எனவே இறையச்சம் எங்கு சென்றாலும் இருக்க வேண்டும். இபாதத்துக்குள்ள கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். தொழுகை போன்ற வணக்கங்களை கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஹலால் ஹராம்களை பேணிக் கொள்ள வேண்டும். வெறுமினை சாப்பாட்டில் மாத்திரமல்ல, பேசக்கூடிய பேச்சுகளில் தான், நடக்கக்கூடிய நடைகளில் தான், கேட்கக்கூடிய வார்த்தைகளில் தான், ஆடைகளில் தான், எல்லாவற்றிலும் ஹலால் ஹராம் பேணிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, அது மாத்திரமல்ல, தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடக்கூடாது. ஓர் இடங்கள்ல தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடக்கூடாது. நாங்க ஒரு இஸ்லாத்தின் தூதுவராக பயணம் செய்கின்றோம், இஸ்லாத்தை சுமந்து செல்கிறோம். எங்களை பார்த்திருந்த ஒருவர் ஒரு சமுதாயத்தையும் நல்லெண்ணமாக நினைக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு அது முழு சமுதாயத்தையும் பாதிக்கும். நாங்கள் பயணத்தில் செய்யக்கூடிய ஒரு நலவு ஒரு சமுதாயத்துக்கு நலவை கொண்டு வரும். எனவே போற பயணத்துல நாங்க இஸ்லாத்தின் தூதுவராக செல்ல வேண்டும். ஓர் இடங்களில் நாங்க தப்பு தவறு ஈடுபட்டா அந்த பூமி அல்லாஹ்விடத்துல சொல்லும், வறுமை நாள்ல இந்த பூமி அல்லாஹ்விடத்துல பேசும். இந்த பூமிக்கு மேலால என்னென்ன தப்பு தவறு நடந்துச்சோ, என்னென்ன நலவு கெடுதி நினைச்சோ எல்லாத்தையும் நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்துல பூமி சொல்லிக் கொடுக்கும். நூரலியாவுக்கு போய் ஒரு தவறை செஞ்சிருப்போம், அந்த நூரலியா பூமி அல்லாஹ்ட சொல்லும், இந்த மனிதன் இந்த இடத்துல பாவம் செஞ்சான். நூரலியா பூமிக்கு போய் தப்பீர் செஞ்சோம், ஜிக்ர் செஞ்சோம், குர்ஆன் திலாவத் செஞ்சோம், நல்ல ஒருத்தருக்கு தாவத்து கொடுத்தோம், கண்ணியமானவர்கள் அந்த பூமி சொல்லும், இங்க வந்தும் உன்னுடைய தூதை எட்டி வைத்தான், இங்க வந்தும் உன்னுடைய மார்க்கத்தை சொல்லுகிற அந்த பணியில இருந்தான். எனவே இந்த மனிதன் நல்ல முறை நடந்து கொள்ளும் நாளை மறுமையில இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் அமல்களை சமர்ப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு நாளை மறுமையிலே நிம்மதி கிடைக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு பயணத்தை அமைச்சு கொள்ளும். பயணங்கள் போகுத போது கந்தைகள், அதாவது மலை மேட்டு பகுதிகள், கோடைகள் வருகின்ற போது சந்தர்ப்பங்களில் துவாக்கள் உதவன் சொல்லு அலி வசல் அவர் சொன்னார்கள், மலை மேற்று நிலங்களை நாங்கள் ஏறினால் தக்பீர் சொல்லுவோம், மலை மேற்று நிலங்கள் ஏறினால் தக்பீர் சொல்லுவோம், யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய இடத்திலே எங்களை உயர்த்துகின்றாய், நீ தூய்மையானவன், நீ பெரியவன், உன்னுடைய சக்தியினால் தான் இந்த கந்தையெல்லாம் ஏறுகிறோம், யா அல்லாஹ் என்ற அந்த துவாவை நாங்கள் ஒதுக்கொள்ளணும், அந்த தக்பீரை சொல்லிக் கொள்ளணும், வைதா நதல்னா சப்பஹ்னா, அந்த கந்தையிலிருந்து நாங்கள் இறங்கினா, ஓடை பள்ளத்தாக்கில் இறங்கினா, நாங்கள் தஸ்பீஹ் செய்யணும், யா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கந்தையில ஏற்றி எங்களை இறக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய துஆ செய்யணும், மிகப்பெரிய ஒரு கந்தையில ஏற்றி எங்களை பாதுகாத்து இறக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை சில பேர் அந்த இடத்துல எங்க உயிர் போக வேண்டி ஏற்பட்டால் நல்ல மௌத்தாக எங்களுடைய மௌத்து இருக்கும். அன்பான அல்லாஹ் நடிகார்களே, அந்த போன பயணங்கள் எல்லாம் ஏறிய கந்தைகள் இறங்கிய அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பேசும், இந்த மனிதன் தக்பீர் சொன்னான், இந்த மனிதன் தக்பீர் சொன்னான், இந்த மனிதன் திக்ரிகளோடு வந்தான், எனவே எல்லா இடங்களிலும் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை சமர்ப்பிக்கின்ற போது நாளைய மறுமையிலே எங்களுடைய பயணங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க நன்மைகள் நிறைந்த பயணமாக இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூணு மனிதர்களுடைய துவாவை அல்லாஹ் மறுக்க மாட்டான். ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது, ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூணு மனிதர்களுடைய துவா அல்லாஹ் மறுக்க மாட்டான், அதுல ஒரு துவா வதாவத்துல் முஸாஃபிர், பயணம் செய்யக்கூடிய ஒரு துவா, அந்த பிரயாணி பயணத்தை முடிக்கிற இடையில கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் மறுக்க மாட்டான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ் நபியே, எங்கள் தேவைகள் நிறைவேற வேண்டுமா, பயணத்துல நாங்கள் துவா கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அன்பான அல்லாஹ் நல்லே, பொதுவாக வீதி விபத்துக்களை தடுப்பதாக இருந்தா நாங்க என்ன செய்யணும்? அன்பான அல்லாஹ் நல்லே, மிக முக்கியமான சில விடயங்களை நேரத்திலே கவனத்தை கொண்டு ஞாபகப்படுத்துகின்றேன். விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு, ஆனால் விரிவாக பேச முடியாது என்பதனால் சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். அன்பான அல்லாஹ் நல்லே, ஒரு சாரதியை பொறுத்த வகையிலே அவர் பயணம் செய்கின்ற போது மக்களால் அவர் தெரிவு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பிரதிநிதி, அந்த சாரதி நினைக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் என்னை தெரிவு செய்திருக்கிறார்கள் இரண்டு விதத்திலே, ஒன்று நான் வாகனத்தை நல்ல முறையிலே செலுத்துகின்றேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஓர் இடங்கள்ல எங்களுக்கு ஆபத்து ஏற்படாதே, அல்லாஹ் கலாக்கத்துல இருந்தா ஏற்படும், அப்படி இல்லாம இருந்தால் இந்த மனிதன் நல்ல முறையில பயணத்தை எடுத்து செல்வார் என்ற ஒரு வகையில இவர் மீது உள்ள ஒரு டிரைவின், இவர் மீது உள்ள ஒரு சாரதி நம்பிக்கை. இரண்டாவது, இவர் ஒரு நல்லவர், அவசரப்பட மாட்டால், பொறுமைசாலி, நியாயமான கணக்கெடுப்பார், போற இடங்கள்ல மக்களுக்கு பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த மாட்டார், மியூசிக் போட மாட்டார், அறமான கலாச்சாரங்கள் ஏற்பட மாட்டார், தூய்மையான முறையில் நடந்து கொள்வார், தொழுகைகளுக்கு நேரம் தருவார், முன்னப்பின் சுணங்கினால் இவர் பொறுத்து கொள்வார் என்ற அடிப்படையில ஒரு சாரதி தெரிவு செய்யப்படுகிறார். இப்படி தெரிவு செய்யப்பட்ட ஒரு சாரதி ஒரு வகையில ஒரு திருவில் ஓட்டுநராக மூன்று நாலு பேரை சுமந்து செல்லக்கூடியவராக இருப்பார், அப்படி இல்லைன்னா ஒரு வாகனம் செலுத்தக்கூடியதாக இருந்தால் 15-20 பேரை சுமந்து செல்லக்கூடியதாக இருப்பார், அப்படி இல்ல ஒரு பஸ் ஓட்டுநராக இருந்தால் 90-100 பேரை ஏற்றி செல்லக்கூடியதாக இருப்பார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சாரதி என்ன வேண்டும், முழு மக்கள் எல்லாம் என்ன நம்பி ஒரு சாரதியாக இருந்தால், அதாவது ஒரு திருவில் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு பின்னால மூணு உயிருக்குது, ஒரு வேன் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு பின்னால 15 உயிருக்குது, ஒரு பஸ் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு பின்னால 70-80-100 பேரை நான் சுமந்துட்டு போறேன், நான் முன்ன பின்ன சறுக்கிட்டா இந்த மக்கள் எல்லாரும் சறுக்கிடுவாங்க, இவங்க எல்லாருக்கும் ஆபத்து நேர்ந்தா நான் மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டி வரும் என்று சொல்லி ஒரு சாரதி மிகவும் கவனமாக அந்த அமானிதத்தை அவர் நிறைவேற்றவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகன்னமா கத்தல அன்நாஸ ஜமீஆ, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை கொள்ளுது, ஒரு மனிதன் இன்னொரு கொள்ளுறா, அதுக்கு அவனை கொள்ளலாம், அது எல்லாம் ஒருவர் இந்த உலகத்துல வீணாக கொலை செய்யப்பட்டால் வீர விபத்தாக இருக்கட்டும், வேறு வழியாக இருக்கட்டும், அந்த மனிதர் கொலை செய்யப்பட்டவர் யார் கொலை செய்தாரோ அவர் ஒரு சமுதாயத்தையும் கொலை செய்த மாதிரி. எங்களை ஆக்சிடென்டால் எங்களை வீதி விபத்தால் ஒருவர் தான் இருக்கிறார். இறந்தவர் ஒரு கோடீஸ்வரராக இருந்து விட்டால் அவருக்கு பின்னால் எத்தனை மதரசாக்களுடைய வாழ்வு தங்கியிருக்கிறது, அவர் எத்தனை பள்ளிகளை உதவி செய்து கொண்டிருக்கிறார், எத்தனை ஏழை எளிய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். உதாரணமாக ஒரு பொறுப்புதார் சமூகத்திலே பட்டுள்ள ஒரு நிர்வாகியை எங்களுடைய வீதி விபத்தால் இறக்க செய்கிறோம் என்றால், அல்லது ஒரு வைத்தியரை இறக்க செய்கிறோம் என்றால், அவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சாதாரணமாக ஒரு மனிதரை வீதி விபத்தால் இறக்க செய்வது அது ஒரு சமுதாயத்தை கொள்வதற்கு சமன். கண்ணியமான அல்லாஹ் நல்லவர்களே, அது மாத்திரமல்ல, வேகமாக சென்று பல உயிர்களை கொள்வதை விட வேகப்படாமல் நிம்மதியாக சென்று பல உயிர்களை பாதுகாப்பது ஏற்றமானது. அல்லாஹ் தொடர்ந்து பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ அதோ ஒரு சமுதாயத்தையும் முழு மக்களையும் மனிதர்களையும் வாழ வைத்ததை போல். எனவே கண்ணியமானவர்களே, வாழ வைப்போம். நாங்கள் வாழ வந்தவர்கள் என்பதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மூத்தாகி கபர்களை வாழ்ந்தாலும் இங்கு நாங்கள் வாழ வைத்தவர்கள் வாழ வேண்டும். நாங்கள் ஏற்றிருக்கின்ற மார்க்கம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அதற்காக நானும் நீங்களும் தூய்மையான முறையிலே இந்த உலகத்திலே பணி செய்ய வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி தெரிவு செய்யப்பட்ட சாரதிகள் நல்ல முறையிலே தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சாரதிகள் பாவம் செய்த நிலைமையிலே பயணம் செய்யக்கூடாது. வேற யோசனைகளை தலையிலே வைத்துக் கொண்டு பயணம் செல்லக்கூடாது. அதாவது ஒரு சாரதிக்கு லைசன்ஸ் கொடுப்பதற்கு முன்னால என்ன செய்வாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் எடுப்பாங்க. இவர மனநிலை இப்படி இருக்குது. கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே, நிறைய பேர் நல்ல மனநிலையோட நல்ல முறையில மெடிக்கல் எடுப்பாங்க. மெடிக்கல் எடுத்ததுக்கு பின்னால நிறைய டென்ஷன்களை தலையில போட்டுக்கொண்டு என்ன செய்யற, பயணம் போகின்ற போதும் எல்லாத்தையும் தலையில சுமந்து என்ன செய்யறது, வீதி விபத்துக்கள் நிறைய ஏற்படுது. கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே, அது மாத்திரம் அல்ல, அதாவது ஹேண்ட்செட்ட காதல் அடிச்சு கொண்டு போறது இதுவும் வீதி விபத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. மது போதையில ஓட்டுவதும் ஒரு காரணமா இருக்கு. நித்திரையில ஏற்படுறதும் வீதி விபத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற நல்ல பயான்களை அல்லது பராத்துக்களை கேட்டுட்டு போனா அழகா பயணம் செய்யலாம். கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே, அதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நரகத்தை பற்றி ஒரு பயான் போடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய உள்ளம் எல்லாம் நடுங்கும். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களையே மறந்து விடுவோம். சில வேளை வீதி விபத்து ஏற்படலாம், சில வேளை சுவர்க்கத்தை பற்றி ஒரு நல்ல பயானை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். அவங்களுடைய இன்பத்தால் நாங்கள் பயணம் செல்வதை கூட மறந்து விடலாம். எனவே ஒவ்வொரு சாரதிமார்களும் கொஞ்சம் யோசியுங்கள். இந்த விடயங்களை கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இது, மிக முக்கியமான ஒரு விடயம். அமானிதம் எங்களை நம்பி ஒப்படைத்து எங்களை நம்பி வந்திருக்கின்ற அந்த மக்களுடைய உயிரை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பாதுகாப்பான முறையிலே வாகனம் செலுத்த வேண்டும். பாதுகாப்பான முறையிலே நாங்கள் வாகனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக பாதுகாப்பான வாகனம் செலுத்த வேண்டும். பாதுகாப்பான வாகனம் செலுத்துவதற்காக வேண்டி இந்த இலங்கை அரசாங்கத்தால் கூட தும்பார்த்தா என்ற வகையிலே வாகனங்களை பரிசீலனை கொள்வதற்காக வேண்டி சில பொறிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பாதுகாப்பான தெருக்களை தெரிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் எங்களுக்கு பயணம் கிட்ட வாகனம் இதற்காக வேண்டி 5-10 கிலோமீட்டர் கிட்ட என்பதற்காக வேண்டி பயங்கரமான தெருக்கள்ல மக்களை ஏற்றி கொண்டு போறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே, இவைகளை நாங்க தவிந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லா, இலங்கையை பொறுத்த வகையில சாதாரணமான பாதைகள், அண்மை காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை பாதைகள் கூட இலங்கையில காணப்படுவதை பார்க்கும். இதன் ஊடாக எங்களுடைய வீதி விபத்துக்களை குறைக்கலாம். ஆனால் இனி வீதி விபத்து கூடிக்கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தை சொன்னதை போன்று வெறுமனே போக்குவரத்து சபையால் போடுகின்ற சட்டங்களால் மாத்திரம் வீதி விபத்தை நிறுத்த முடியாது. ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புகளை உணர வேண்டும். ஒவ்வொரு சாரதிகளும் தத்தமது பொறுப்பை உணர வேண்டும். ஒவ்வொரு பாதசாரிகளும் தத்தமது பொறுப்புகளை உணர வேண்டும். இப்படி உரணிந்து நடக்கின்ற போது இந்த வீதி விபத்துக்களை குறைக்கலாம், தடுக்கலாம், அநியாயமாக இறக்கின்ற உயிர்களை பாதுகாக்கலாம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சில தரவுகளை சொல்கின்றேன். 2011 இலங்கையிலே வீதி விபத்துக்களால் இறந்தவர்கள் 2100 பேர் கிட்டத்தட்ட சுகாதார அமைச்சின் அறிக்கையின் பிரகாரம். அதே போன்று 2015 ஆண்டளவிலே இது 33 வீதத்தால் அதிகரித்து 2800 தாண்டிருக்கிறது. கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அளவு என்றால் போக்குவரத்து சபையின் ஒரு அறிக்கையின் பிரகாரம் 4.5 மணித்தியானத்துக்கு ஒரு வீதி விபத்து இலங்கையில் இடம்பெறுவதாகவும், ஒரு நாளைக்கு சுமாராக 6-7 பேர் அநியாயமாக வீதி விபத்துக்காக இருப்பதாகவும், வருடாந்தம் 2000-2500 இடைப்பட்டவர்கள் சிலவேளை 3000 கிட்டவாகின்ற அளவு இந்த வீதி விபத்துக்கு அநியாயமாக இருப்பதாகவும் அந்த சுகாதார அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பாதசாரிகள் நடந்து கொள்ளக்கூடிய சில முறைகளும் இருக்கிறது. சாரதி நடந்து கொள்ளக்கூடிய சில முறைகளை ஞாபகப்படுத்துகின்றேன். அதே போன்று பாதசாரிகளும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான நிறைய விடயங்கள் இருக்கிறதையும் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன். பயணம் செய்யக்கூடியவர்கள் பாதசாரிகள் ஒரு பயணத்தை அடைய வேண்டியதற்காக வேண்டி இடம் இல்லாத போது பஸ்ஸுக்குள்ளே உட்போடுகளில் மிதி பழைகளில் ஏறி பயணம் செய்வதை முற்றாக தவிர்க்க வேண்டும். அண்மை காலங்களில் ஒரு புகையிரத வண்டியில இடம் இல்லாதால மிதி பழகில் இருந்து போனவங்க மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு தாப்பை அடிக்கப்பட்ட ஒரு மதில் வருகின்ற போது அந்த மதிலுக்குள்ளால் அந்த புகையிரதம் செல்லுகின்ற போது அவருடைய தலை அடிபட்டு அந்த இடத்தில் இறந்து போன செய்தியை நாங்கள் பத்திரிகையில் படித்தோம். எனவே 2-3 அவர் தாமதித்து எங்களுடைய பயணத்தை செல்லலாம், அவசரப்பட்டு எங்களுடைய உயிரை வீணாக போக்கிக் கொள்ள தேவையில்லை. எனவே பாதசாரிகள் அவசரப்பட்டு மிதிப்பலைகளிலே பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வலது பக்கமாக வீதியிலே செல்ல வேண்டும். எல்லா பக்கங்களாலும் வீதியிலே சென்றால் வாகனத்தை செலுத்தக்கூடியவருக்கு வாகனத்தை செலுத்த முடியாது, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும். அடுத்ததாக நடுவீதியில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். பாதசாரிகள் நடுவீதியிலே போகக்கூடாது, ஓரமாக செல்ல வேண்டும். அடுத்ததாக வீதியிலே விளையாடக்கூடாது. சில இடங்களை நாங்கள் பார்க்கிறோம், வீதிகளில் மறைச்சு விளையாடு, இது நாங்கள் தவிர்க்கப்படும். பாதை என்று சொல்லக்கூடியது அது ஒரு பொது இடம், எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இடம், எனவே அதனுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும். அடுத்ததாக பாதை விட்டு பாதை மாறும் போது ஒதுக்கப்பட்ட இடத்தாலதான் மாறும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், நாங்க போலின் உடைக்கிறதுல முதன்மையானவங்க எங்களை சமுதாயம், வைத்தியசாலை அழைக்கலாம், வேற வேற இடங்கள்ல இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்கள்ல கூடுதலாக நாங்க கவனம் செலுத்தோம். போகின்ற போது ஒதுக்கப்பட்ட அந்த இடங்களால மாத்திரம்தான் நாங்கள் போக வேண்டும். சில இடங்கள்ல வாகனங்கள் குறைவாக இருந்தால் அந்த இடங்களால் மாறுவது வேறு பக்கம், அது இல்லாமல் வாகனங்கள் நெரிசலாக இருக்கக்கூடிய இடங்களிலே ஒதுக்கப்பட்ட இடங்களால் மாத்திரம்தான் நாங்கள் மாற வேண்டும். கருத்தை திருத்தப்படக்கூடிய வாகனங்களுக்கு முன்னால பின்னால நாங்கள் பாதைகளை கடப்பதை தவிர்க்க வேண்டும். அந்த ஒரு பாதை விட்டு ஒரு பாதையை மாறுகின்ற போது தொலைபேசியை பேசிக் கொண்டே மாறுறது சில மக்கள், இது முற்றாக தவிர்க்கப்படும். சில வேலை அதுல எங்களை கவனம் போகலாம், போகின்ற போது விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேரை நாங்க பார்க்கிறோம் ஹேண்ட்செட் காதலே அப்படியே இருந்து போன வரலாறுகள் இலங்கையில ஏறால். ஒவ்வொரு கிழமை பேப்பர் எடுத்து படியுங்க, ஒரு கிழமையில ஒரு செய்தி அப்படி பார்க்கலாம், கூடினா நிறைய பார்க்கலாம், குறைந்தது ஒரு செய்தியாக உங்களுக்கு பார்க்கலாம். ஏன் அந்த அளவுக்கு இந்த வீதி விபத்து கூடிக்கொண்டு போகுது. இந்த விஷயங்கள் நாம் கூடுதல கவனம் செலுத்தும். அடுத்தது பாதையின் பாதம் மாறுற போது குடும்பமாக பிள்ளைகளாக நாங்க மாறுகின்ற போது பேசிக்கொண்டு மாறு, பேசிக்கொண்டே இருக்கிறது பாதை விட்டு இன்னொரு பாதையை மாறுகின்ற போது பேசிக்கொண்டு மாறு. கண்ணியமானவர்களே, இதையும் தவிர்க்க வேண்டும். இப்படி மாறுகின்ற போது சில வேளை பாதிப்பு ஏற்படலாம். அடுத்த சின்ன குழந்தைகள் பாதையுடைய சட்ட திட்டங்கள் தெரியாத, பாதையுடைய ஒழுங்குகள் தெரியாத சிறிய பிள்ளைகளை கையோடு இறுக்கமாக பிடித்துத்தான் பாதை விட்டு பாதை மாற வேண்டும். ஏனென்றால் உதாரணமாக சில உதாரணம் சொல்லலாம், வாகனங்கள் நெரிசல் இல்லாத பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாய் கொழும்பு பகுதியில் அந்த நாயை கொண்டு விட்டுட்டா ஒரு நாள் எக்ஸிட் நாய் செத்து போயிடும். ஏ, அது இருந்த பகுதியில வாகனம் இல்ல, போகக்கூடிய பகுதியில வாகனம் கூட, அதனால் அது அங்குள்ள பகுதி மாதிரி யோசிக்கும். ஆனா வீணாக அந்த உயிர் அப்படியே பறிக்கப்படும். அதனால சிறு பிள்ளைகளும் அனுபவம் இல்லாதவர்கள், எனவே நாங்கள் அனுபவம் உள்ளவர்கள் இந்த விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சிறுவர்களை கையோடு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த விடயங்களை பேணிக் கொள்கின்ற போது நிச்சயமாக வீதி விபத்துக்களை தடுக்கலாம், வீதி விபத்துக்களை குறைக்கலாம், அநியாயமாக கொல்லப்படுகின்ற உயிர்களை பாதுகாக்கலாம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று சிரித்து சிரித்து பயணம் போறோம், மாலையாகின்ற போது வீடு அணுகிறது, வாழ்வதற்காக பயணம் போறோம், சாவுல மௌத்துல முடியுது, லாபத்துக்காக பயணம் போறோம், நஷ்டத்துல முடியுது, இப்படி எங்களுக்கு முடிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சரிய சில வழிமுறைகளை சொல்லி தந்தது. அந்த முறை பிரகாரம் எங்களை பயணங்கள் அமைச்சு கொண்டா நிச்சயமாக பயணங்கள் நன்மையில் நிறைந்த பயணமாக இருக்கும். நிச்சயமாக அந்த பயணத்தினூடாக நாளை மறுமையில் நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை நினைவுபடுத்தி விட்டு கொத்துபாவை நிறைவு கொண்டு வருகிறேன். அன்பான அல்லாஹ் நல்லியார்களே, இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பதற்ற நிலை உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்திலே மிக முக்கியமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது. நாங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். பொறுமையிலே அல்லாஹ் நிறைய வெற்றிகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறா, நீங்க பொறுமையா இருந்து தக்வாவோடு நீங்க வாழ்ந்தா உங்களே யாராலையும் எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு பறிக்காது. ஆனா நீங்க தக்வாவோடு அல்லாஹ்வை பயந்து பொறுமைசாலிகளா இருக்கோடும் அப்படி இருந்தா எந்த சூழ்ச்சிகளும் உங்களை அணுகாது. படைச்ச ரபு சொல்கிறான், படைப்பினங்களால் உங்களுக்கு சூழ்ச்சிகள் வரக்கூடாதா? படைத்த ரப்போடு தக்வாவோடு இருந்து கொள்ளுங்கள், படைத்த ரப்பை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் பரிசுத்தால் பொருவான அசுகொண்டான். இன்னும் ஒரு விடயத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டேன். கண்ணியமான அல்லாஹ் நாடியார்களே, சர்வதேச அளவிலே முஸ்லீம்கள் இன்று துன்புறுத்தப்படுகின்றனர். சிரியாவை நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேடுகின்ற பணத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி நாங்கள் அங்கு மிகவும் தொங்கோட்டம் ஓடி சுத்துகின்றோம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு சபா மல்வாக்கடையிலே தொங்கோட்டம் போடுகின்றார்கள். ஆனால் சிரியாவிலே உள்ள மக்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்கு இங்கும் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மலைகளுக்குள்ளே அதை மரங்களுக்கு மறைந்து தம்முடைய உயிரை பாதுகாப்பதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து விடுத்தம் தருகிறோம். ஆனால் அவர்கள் அந்த ஐந்து விடுத்தத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு தொழுகை ஜனாதா தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நாள் நல்ல ஆடைகளை உடுக்கிறோம். ஆனால் அவர்கள் கப்பன் ஆடையோடு ஒவ்வொரு நாளும் கபரை சந்திக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, எனவே இப்படிப்பட்ட அநியாயம் எங்களுடைய சமுதாயத்துக்கு நடக்கின்ற போது எங்களால் செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு இபாதா இருக்கிறது. அல்லாஹ்வுடன் கூடுதலாக கவனம் செலுத்துவோம், அல்லாஹ்வின் பக்கம் கூடுதலாக அமைலுவோம், அதிகமாக அவர்களுக்கு அவனை துவா செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நிலைமைகளை மாற்றக்கூடியவர், ஹையுல் கையூம், நிரந்தரமாக இருக்கக்கூடிய மரணிக்காத ரப்பிடத்திலே நாம் எங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கின்றோம். அழிந்து போகக்கூடிய இறந்து போகக்கூடிய படைப்பினங்களிடத்திலே அல்ல, மரணிக்காத ரப்பன் இருக்கிறான். அந்த ரப்பிடத்திலே எங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைப்போம். அந்த பொறுப்பு பலவீனப்பட்டு போகாதே. படைப்பினங்களிடத்திலே ஒப்படைக்கின்ற பொறுப்புகள் பலவீனப்பட்டு போகலாம். சில பேர் ஒரு ஆட்சி ஆட்சி ஒப்படைக்கின்ற பொறுப்பு அந்த ஆட்சி பறிக்கப்படுகின்ற போது அது பலவீனப்பட்டு போகலாம். படைச்ச ரப்பிடத்திலே ஒப்படைக்கின்ற பொறுப்பு எதுவுமே பலவீனமடையாது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தியதை போன்று வீதி விபத்துகளை குறைப்பதற்காக பாதைகளிலே பயணம் செய்கின்ற போதும் அதன் ஒழுங்குகளை பேணி நல்ல முறையிலே பயணம் செய்யக்கூடிய சிறந்த முஸ்லீம்களாக, மற்றவர்களுக்கு எங்களுடைய பயணத்தினூடாக சிறந்த முன்மாதிரிகளை எடுத்து காட்டுகின்ற முஸ்லீம்களாக அல்லாஹ்வும் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், பாதையுடைய ஒழுங்குகளை பேணி நடக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், வீதி விபத்துக்களால் இருக்கக்கூடிய மக்களை குறைத்திடுவாயாக, அவர்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், நாட்டு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய நல்ல பிரஜைகள் அனைவரை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், தீய சில சக்திகள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். யா அல்லாஹ், எங்களை விட நீ இவர்களை அதிகமாக அறிந்தவன். யா அல்லாஹ், எனவே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களை விட நீ அதிகமாக அறிந்தவன். யா அல்லாஹ், நீயே உன்னுடைய நாட்டத்திலே அவர்களுக்கு நல்லதை செய்திடுவாயாக. யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், உலகளாக முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அநியாயமாக உயிர்கள் கொல்லப்படுகிறது. யா அல்லாஹ், அத்தனையும் எங்களை விட நீ அறிந்தவன். யா அல்லாஹ், எனவே அத்தனைக்கு நல்ல ஒரு முடிவை செய்திடுவாயாக. யா அல்லாஹ், சிறந்த முஸ்லீமாக அந்த உலகத்தில் வாழ செய்திடுவாயாக. யா அல்லாஹ், கலிமாவோடு